சர்வலோக அதிபதியே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து இசைந்து உங்களை ஆராதிக்கிற பொழுது நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறீர். அதனால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவரே, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்கி நிற்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். பயத்தோடு நாங்கள் நிற்கிறோம் அப்பா. அசத்தியாகவும் அசதியாகவும் உங்கள் சமூகத்தில் நாம் நின்று விடாதபடி ஆண்டவரே, பயபக்தியோடு உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே பயந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காய் நன்றி, உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் நன்றி, எங்கள் மத்தியிலே உள்ள ஆபகிரத்திற்காய் நன்றி. உம்முடைய கரத்தில் இன்று நாள் ஆராதனை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உணர்வுள்ள ஒரு இருதயம், உணர்வுள்ள ஒரு ஆவி, திறந்த செவி, நல்லொரு ஆண்டவரே இருதயம் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. வசனம் எங்களோடு பேச இடம் விட்டு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஏதாவது பேச மாட்டீரா? ஏதாவது சொல்ல மாட்டீரா? என் வாழ்க்கை மாற, என் நோக்கங்கள் மாற, என் செயல்பாடுகள் மாற, ஒரு வார்த்தை எனக்கு அனுப்ப மாட்டீரா என்ற ஏக்கத்தோடு இருங்கள். தேவன் எங்களோடு இந்த நாளிலே பேசுவாராக, எங்களை நடத்தி செல்வாராக. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ரெண்டு செய்தியை நான் மன்னிப்பின் அடிப்படையிலே எங்கள் மத்தியிலே பேசியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயல் என்ற தலைப்பிலே அதிலே மன்னிப்பை எடுத்து அதிலே ரெண்டு விதமான செய்திகளை உங்கள் மத்தியிலே நான் பேசியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதிலே ஒரு சில காரியங்களை சொல்லி மூன்றாவது பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். மன்னிப்பு என்பது இந்த காலகட்டத்திலே நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மிக முக்கியமான கேள்வி என்னவெனில், இன்று நாம் ஒருவரை மன்னியாமல், இன்று நாம் ஒருவரோடு பேசாமல், மன்னிக்க வேண்டியவர்களை மறக்காமல் நாம் மறித்தால் தேவ சமூகத்தில் நிற்போமா என்பதை முக்கிய கேள்வியாக வைத்து இந்த செய்தியை நான் பேசியதை நீங்கள் அறிவீர்கள். முதலாவது செய்தியிலே எபேசியர் 4 அதிகாரத்திலே அங்கே போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது என்னவெனில், புதிதான மனிதனை தரித்திருக்கிறவர்கள், புதிதான ஆவியை தரித்திருக்கிறவர்கள், பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டதை நாம் முதலாவது செய்தியாக கவனித்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய புதிதான மனிதனை, பழைய மனிதனை கலைந்து புதிதான மனிதனை நாம் தரித்திருந்தால் தேவனைப் போல இயேசுவைப் போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது செய்தியாக ஆதியாகமம் 45 அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம். யோசேப்பு தன் சகோதரனால் விற்கப்பட்டு தேசம் கடத்தப்பட்டு தன் சகோதரனால் பகைக்கப்பட்டு உன்னதமான நிலைமைக்கு வருகிற பொழுது இடையிலே சில வசனங்கள் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவனை நடத்தினார் என்று சொல்லி. அதன் முடிவிலே பார்க்கிற பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்து பஞ்ச காலத்தில் அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு இருதயம் உள்ளவனாய் யோசேப்பு இருந்தான் என்று சொல்லி நாம் பார்த்து முடித்தோம். அதுல என்னுடைய கேள்வி என்னவா இருந்ததெனில், ஒரு மனிதனோடு கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசி ஒரு தேவ புள்ளியோடு தேவன் பேசி அவனை நடத்துகிற ஒரு மனிதனாக அவன் இருந்தால், அவன் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிக்கிற ஒரு ஆவியை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பின் சம்பவத்தில் இருந்து நாம் பார்த்தோம். ஏனெனில் யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்தது மகா அநியாயமான காரியமாக இருந்தாலும் யோசேப்பினுடைய கடைசி பார்வை எப்படி இருந்ததெனில், இவைகளை தேவன் எனக்கு அனுமதித்தார் என்று ஒரு பார்வை உள்ளவனாய் யோசேப்பு அந்த சோதனை கூடாக கடந்து வருகிற ஒரு நல்ல பார்வையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி கூட அந்த நாளிலே நான் பேசினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம், தேவன் எங்களோடு பேசுகிறார் என்று நாம் சொல்லுகிறோம், சொப்பனங்கள் தரிசனங்களை நாம் காண்கிறோம் என்று சொல்லுகிறோம், வேதத்தை நன்றாய் படித்து அதிலிருந்து சத்தியங்களை விதம் விதமாக எடுத்து பேசுகிற நமக்கு, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிற நமக்கு, மற்றவர்களை சிறிய சின்ன காரியங்களிலே மன்னிக்க தெரியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாளிலே சபைகள் ஒட்டுமொத்தமாக வாழுகிறது என்பது உண்மைக்கு மேலான உண்மையாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை குறித்து, சபைகளை குறித்து, சபைகளுடைய நடத்தைகளை குறித்து நாம் விவரித்து பேசலாம். ஆனால் இந்த நேரமும் இப்படிப்பட்ட காலமும் அது சரியாக இருக்கிறதா என்பது எனக்கு கேள்வியாக. ஆகையினாலே தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களே, கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாக நிற்கிறவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்களே, நீங்கள் யோசேப்பை போல அல்லாவிட்டால் கர்த்தரை நடத்துகிறார் என்று சொல்லி தைரியமாக சொல்லுகிற உங்களை இந்த நாளில் நான் கேட்பது என்னவெனில், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்பை கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி அந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் சொந்த சகோதரர்கள் பொறாமைப்பட்டு எரிச்சல்பட்டு அவனை விட்டு என்னும் ஒரு தேசத்திலே பாவத்திற்கு வழிவகுத்து அவர்களை, யோசேப்பை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அநியாயமான விதத்தில் அவன் கடத்தப்பட்டாலும் அவன் முடிவு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல தன் சகோதரர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கிற ஒரு இருதயத்தை பெற்றொரு தேவ மனிதனாய் அவன் இருந்தான் என்பதை அந்த நாள் செய்தியில் இருந்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு மன்னிப்பின் மூன்றாவது பகுதியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பதற்கு மனம் திரும்புதல் அவசியம் என்பதை குறித்து இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். மனம் திரும்புதல் இல்லாத ஒரு மன்னிப்பு பிரயோசனமற்றது, அதை நாம் நன்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரையும் மன்னித்து விடலாம், நீங்கள் கூட என்னை மன்னித்து விடலாம், ஆனால் நான் மனம் திரும்பாத ஒரு பட்சத்திலே மன்னிப்பு பிரயோசனமற்றதாக மாறிவிடுகிறது. ஆகையினாலே என்னுடைய செய்தியின் இந்த மூன்றாவது தலைப்பு மன்னிப்பிலே என்னவெனில், மன்னிப்பு அவசியமானது ஆனால் மனம் திரும்புதல் அதைவிட அவசியமானது என்பதை இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம், வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து ஐந்தாவது வசனம் வரை நாம் வாசித்து தொடர நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம்.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு புன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன்.
5வது வசனத்தை திரும்பவும் வாசியுங்கள், தயவு செய்து கவனித்து கேளுங்கள், வாசியுங்கள்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன்.
இங்கே வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியம் என்னவெனில், நான் இதை இன்றைக்கு வாசித்து விட்டு நான் சிந்தித்த ஒரு காரியம் என்னவெனில், நமக்கு தேவன் போதிய அளவு நேரம் கொடுக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டது, நீ மனம் திரும்பாவிட்டால். ஆகவே சபை சமன் நான் சமன் நீ, உனக்கும் எனக்கும் தாராளமான நேரம் கொடுக்கப்படுகிறது. நாம் சபை வாழ்வு வாழ்கிறோம், சபையில் தேவனை ஆராதிக்கிறோம், சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறோம், சபையில் நாம் ஊழியம் செய்கிறோம். ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள் என்று சொல்லி நாம் பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் வேதத்திலே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீ மனம் திரும்பாத பட்சத்தில். அப்படியானால் நமக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகியால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை சிந்திக்க வேண்டியது இன்றைக்கு அவசியம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போகிறது? நாம் தொடர்கிறோம், நிற்பதல்ல, நாம் தொடர்கிறோம். நிக்க வேண்டிய இடத்தில் நின்று நம்மளை ஆராய வேண்டியது நமக்கும் இந்த காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, திரும்பவும் இந்த கேள்வியை கேட்கிறேன், இன்று இரவு மரணம் என்னை சந்தித்தால் நான் தேவ சமூகத்தில் நின்று சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன், என் உள்ளம் உமக்கு முன்பாய் வெளிச்சமாயிருக்கிறது. பிரியமான தேவன் பிள்ளைகளே, திரும்பவும் சொல்லுகிறேன், மன்னிப்பு என்பது, மன்னிப்பது என்பது இலகுவானதல்ல, கடினமானது, முடியாததொன்று, செய்ய முடியாதது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து செய்தது போல நீ செய். அடுத்த காரியம் இல்லை, அடுத்த காரியத்துக்கு இடமில்லை. இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம், கிரியை இல்லாத வளர்ச்சிகள் இன்று பரவுகிறது, கிரியை இல்லாத வளர்ச்சி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எபேசு சபைக்கு தேவன் எழுதுகிறது என்னவெனில், நீ மனம் திரும்பி எங்கே, ஆகியா நீ இன்ன நிலைமையில இருந்து எந்த இடத்துல விழுந்தாய், எந்த இடத்துல நீ தவறு செய்தாய், எந்த இடத்துல நீ தள்ளாடினாய். இன்றைக்கு என்னை கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்னை பார்த்து கேட்டால் நான் சொல்லுவேன், எந்த தவறும் நான் செய்யவில்லை, நான் ஊழியக்காரன், நான் தவறு செய்வதில்லை. அதுதான் நோக்கம், அதுதான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நம்முடைய மண்டையிலே. மன்னிக்கணும், மற்றவர்கள் தான் என்னிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும், நான் யார். இது சபைகளிலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு காரியம். நான் இந்த நாளில் இதை சிந்திக்கிறபடி சொன்னேன், ஒருவேளை தவறான பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்பட்டாலும் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை பாருங்கள். ஆகையினால இன்றைக்கு அநேகர் மற்றவர்களோடு பேசுவதில்லை. ஊழியர்கள் சமன் விசுவாசிகள் பேசுவதில்லை, பகைஞராக நம்முடைய வாழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்று நாம் மரித்தால் எங்கே? இது கேள்வி. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய வேண்டும், நம்முடைய வாழ்வை நாம் ஆராய வேண்டும். இன்று மரித்தால் என்ன நமக்கு? ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து மேலே நீங்க பார்த்தீங்கன்னா, சபை நல்லாய் ஊழியம் செய்தது, மேல் பகுதிகளில் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ பிரயாசப்படுகிறாய், என்ன பிரயோசனம், நீ ஓடுகிறாய், நீ பிரயாசப்படுகிறாய், நீ நன்றாய் முயற்சி எடுக்கிறாய், ஆனால் பிரயோசனம் என்ன? ஆகியால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இங்கே விழுந்து விடுகிறோம், ஆனால் ஓடி போய் இங்கே நிற்கிறோம். நாம் இங்கே தவறி விடுகிறோம், ஆனால் தொடர்ந்து ஓடி போய் இங்கே நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பு, நீ திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வருவேன், உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பாத பட்சத்தில் நடப்பது என்ன? நான் மனம் திரும்பாத பட்சத்தில் என் வாழ்வில் நடப்பது என்ன? ஆண்டவர் என்னிடத்தில் இருந்து எரிகிற விளக்கை எடுத்து விடுவார். ஆண்டவர் சபையை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளுடைய நினைவுகள் என்னவெனில், சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நன்றாயிருக்கிறார்கள், நல்லாயிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உணர்வடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பரலோகம் செல்ல வேண்டும், பரலோகவாசிகளாக வேண்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். விளங்குறதா? நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு கண்ணாடியை பார்க்கிற பொழுதுதான் எங்கள் ரூபம் நமக்கு தெரிகிறது. எங்கள் ரூபம் தெரிகிறது எங்கே? கண்ணாடியை பார்க்கிற பொழுது. அப்பொழுதுதான் சில வேளை நமக்கு தெரியும், என் முகம் வடிவில்லாமல் இருக்கிறது, என் தலை சீவி இருக்கிறது, எனக்கு வடிவில்லாமல் இருக்கிறது, என்னுடைய உடுப்பு வடிவில்லாமல் இருக்கிறது. எப்பொழுது? கண்ணாடியை நான் பார்க்கிற பொழுது. ஆனால் இன்று வசனத்தை பார்க்க வேண்டும், வசனத்தை வைத்து என் வாழ்வை சரிப்படுத்த வேண்டும். காலங்கள் போகிறது, மின்னலை போல ஓடுகிறது, ஆனால் விசுவாசிகள் அப்படியே இருக்கிறோம், ஊழியர்கள் அப்படியே இருக்கிறோம். இந்த தேசத்தை குறித்து பேசினால், கிறிஸ்தவத்திலே சபைகள் வளர வேண்டிய தூரம் என்னும் வெகு வெகு தூரத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவது? நான் தேவ பிள்ளை, நான் ஊழியக்காரன், நான் ஊழியக்காரி என்று சொல்லி நம்முடைய ஓட்டத்தை தொடருகிறோம். ஆனால் சபைக்கு எழுதுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ நில்லு, நீ திரும்பு, எங்க விழுந்தாய் அங்கே எழும்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்பவாவது எங்களை ஆராய்ந்தது கிடையாது. ஆண்டவரே, இந்த கிழமை முழுத்துல நான் ஓடி வந்து கொண்டு இருக்கிறேன், இந்த கிழமையிலே நான் எங்க விழுந்தேன், எங்க தவறுனேன்? இந்த பாருங்க, விழுந்தது என்று சொல்லி சொன்னால் ஏதோ பாரதூரமாக நீ ஏதோ அநியாயம் அக்கிரமாக செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. தீய நோக்கம் பாவம் என்று சொல்லுகிறது வேதம். நோக்கங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் இருதயத்திலே நிறைந்திருக்கிறவைகள், அங்கே திரும்பு, திரும்பி வா, இல்லாவிட்டால் நான் வருவேன், நான் வந்து இருக்கிறதையும் எடுத்து விடுவேன். கொஞ்சம் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் வேத வசனம் நமக்குள்ளே இருக்கிறது, கொஞ்சம் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கிறது, கொஞ்சம் வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இவைகள் இருந்து பிரயோசனம் இல்லை, பிரயோசனம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் மறித்தாய் தேவ சமூகத்தில் உன்னால் போக முடியுமா? உன்னைத்தான் பார்த்து கேட்கிறேன், போக முடியுமா? என்னைத்தான் நான் பார்த்து கேட்கிறேன், இன்று மரணம் அடைந்தால் தேவனோடு நான் பேச முடியுமா, நிற்க முடியுமா, உறவாட முடியுமா? அதனாலே சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது வராதபடிக்கு நீ மனம் திரும்பி, எங்கே விழுந்தாய் அந்த இடத்துக்கு திரும்பி போ, அந்த இடத்துல எழும்பு, அந்த இடத்துல ஒப்புரவாகு, அந்த இடத்துல தேவனோடு பேசு, அந்த இடத்துல எங்கே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு தொடருங்கள். இன்னைக்கு அநேகர் மூட்டை மூட்டையாக இதை கட்டிக்கொண்டு தொடர்ந்து ஓடுகிறபடியினால் ஓட முடியவில்லை. நான் முதல் செய்தியிலே சொன்னேன் தெரியுமா, மன்னியாது இருக்கிற பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் இருந்து அது எங்களுக்கு உள்ளான வாழ்க்கையை அரித்து அரித்து, கொரோனாவை விட பயங்கரமான ஒரு வியாதியா இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது சாகடித்து விடும் என்று சொன்னேன். சில காரியங்கள் மன்னிப்பது இலகுவானது அல்ல, சில சம்பவங்களை மறந்து மன்னிப்பது இலகுவானது அல்ல. ஆனால் கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நான் மன்னிக்க வேண்டும். அதுதான் தேவ மனிதன், அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே ஒழிய, தனிய பிரசங்கம் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அநேகர் பிரசங்கிப்பார்கள், அருமையான பிரசங்கங்கள். ஏமன் தேசத்திலே பிரசங்கத்துக்கு குறைவே கிடையாது, பிரசங்கத்துக்கு குறைவு, ஆனா செயல்பாடுகள் குறைகிறது. கிருகைகள் இல்லாத பிரசங்கங்கள் தேசத்தை நிறைக்கிறது. ஆனால் முக்கிய கேள்வி என்னவெனில், இன்று நாம் மரித்தால் தேவனோடு இருப்போமா? நான் உதாரணமாக சொன்னேன், அன்னொரு சின்ன உன் காணிக்கையை வைத்து விட்டு போ, முதல்ல உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், நீ முதல்ல போய் ஒப்புறமாக உன் சகோதரனோடு, அதுக்கு பிற்பாடு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்லி அவர் தள்ளிவிட்டால், இன்றைக்கு நான் மரித்தால் ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிற பொழுது என்ன நடக்கும்? கேட்க வேண்டிய கேள்விகள் நம் மனச்சாட்சி எங்களை பார்த்து நாம் கேட்க வேண்டும். மன்னிப்பது இலகுவானது அல்ல என்று சொல்லி நான் மூன்று செய்திகளிலையும் சொல்லுகிறேன், இலகுவானது அல்ல. ஆனால் நாம் மன்னித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நான் முதல் செய்தி இரண்டாவது செய்தியில பேசுறேன் பாருங்க, மன்னிப்பு மாத்திரம் பிரயோஜனம் அற்றது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்களை எல்லாரையும் நான் மன்னித்து விடுகிறேன். ஆனா நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த மன்னிப்புல என்ன பிரயோஜனம் விளங்குறதா? நான் உங்களை மன்னித்து விடுகிறேன், நீங்கள் என்னை மன்னியுங்கள். நான் ஏதோ ஒன்று செய்து விட்டேன் என்று வையுங்களேன், நான் ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன், அல்லாவிட்டா நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயத்தை செய்து விட்டேன், உங்களுக்கு ஒரு அக்கிரமத்தை, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து உங்களை நான் மன்னிச்சுட்டேன், ஓகே நல்லது. ஆனால் நான் அந்த இடத்தில் திரும்பி நின்று, நான் அந்த இடத்திலிருந்து எழும்பி, நான் கர்த்தருடைய வெளிச்சத்தில் என்னை நிறுத்தி, நான் என்னை மன்னியும் என்று சொல்லும் வரைக்கும் உங்களுடைய மன்னிப்பு பரிபூர்ணம் அடைய முடியாது. நீங்க தப்பிக்கொள்ளலாம், நீங்கள் தப்பிக்கொள்ளலாம், நான் மன்னித்துட்டேன் ஆண்டவரே, அவனை நல்லது செய்தானோ கெட்டது செய்தானோ நான் மன்னிச்சிட்டேன். ஆனா நான் மனம் திரும்பாத பட்சத்தில், நான் திரும்பாத பட்சத்தில், நான் விழுந்த இடத்தில் எழும்பி நிற்காத பட்சத்தில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, நாம் நிற்கிற நேரமும் காலமும் பொல்லாதது என்பதை அறிந்து நாம் நம்முடைய இருதயத்திலே தேவனோடு நெருங்கினால் நமக்கு அது நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் இல்லாத மன்னிப்பில் பிரயோசனமே கிடையாது, பிரயோசனமே கிடையாது. ஆகை நாளை தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த இடத்திலே விழுந்தோம் என்பதை தேடுங்கள், ஆராயுங்கள். நீங்க விழவே இல்லை நினைச்சுன்னா கர்த்தருக்கு சோத்திரம், உங்களை மாதிரி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், உங்களை மாதிரி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆனால் இதுவரைக்கும் என் ஓட்டத்திலே நான் தவறாத ஒரு இடம் இருக்கிறதா, நான் தவறிய இடம் இருக்கிறதா, அந்த இடத்துல எழும்பி நின்றால் நலமாயிருக்குமே, எழும்பி நின்றால் நலமாயிருக்குமே. நாம் விழுவது ஆனால் எலும்பு தெரியவில்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? விழுகிற தெரியும், ஆனால் எலும்பு தெரிவதில்லை, மனம் திரும்ப தெரிவதில்லை, சரிப்படுத்த தெரிவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏனெனில் இல்லாவிட்டால் நம்முடைய செய்தியை இன்னைக்கு முடிக்க முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11 இந்த சம்பவத்தை நாம் அடிக்கடி கேட்டோம், அடிக்கடி நாம் பிரசங்கம் பத்தி கேட்டோம். ஆனா இன்றைக்கு ஒரு வேறொரு பக்கத்தில் நாம் அதை சிந்திக்கலாம் என்று சொல்லி, யோசிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல எழுதினபடி லூக்கா 15:11 வாசியுங்கள்.
இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் எளியவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் ஓபசியின் ஆச்சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய ஊழியக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடனக்களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், மனதிலே பதியப்பட்ட ஒரு சம்பவம். ஆனாலும் சிந்திக்க விரும்புகிறேன், திரும்பிக் கொள்ளுங்கள். முதல்ல நாம் வாசித்த வசனம் என்னவெனில், நாம் எந்த இடத்தில் விழுந்தோம் என்பதில் நாம் எழும்ப வேண்டும். வழங்குறதா? ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். நாம் ஜபத்தில் தவறி இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் தவறி இருக்கலாம். உதாரணமானவைகள் அதுக்கு தாண்டி என்ன இருக்கோ அது அங்கே வைத்துக் கொள்வோம். நாம் நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது. வேத வசனத்தில் நாம் வேத குறைச்சல், வாசிப்பின் குறைச்சல், தேவனோடு பேசுவதில் குறைச்சல், ஆனால் அந்த இடத்தில் நாம் இருந்து எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஊழியம் செய்திருக்கலாம், இதுவரைக்கும் ஊழியம் செய்யாமல் இருக்கலாம். எபேசு சபைக்கு ஆண்டவர்கள், நீ செய்தது எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆனா நீ விழுந்த இடத்துல என்று மாத்திரம் எழும்பில்லையே. நான் இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை தேவன் அறிந்திருக்கிறார், ஆனா நான் விழுந்த இடத்திலிருந்து எழும்பில்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி எழும்பு. இல்லாவிட்டால் நான் வந்து உன்னிடத்தில் இருக்கிறத விளக்கை எடுத்து விடுவேன். அப்படியானால் உனக்கு அதுக்கு பிறகு உன் வாழ்வு இரு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுக்கு உரியது வருகிறது. இருக்கிறது கொஞ்சம் தான் இப்பொழுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக சரியில்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் இருக்கிறது கொஞ்சம் தான், அதையும் அவர் வருகிற பொழுது எடுப்பார் என்று சொல்லுகிறார். இப்போ நான் முதல்ல சொன்னதை திரும்பவும் சிந்தனைக்கு கொண்டு, நாம் என்ன நிலைமையில் இருந்து விழுந்தோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அது 17-18 திருப்பி வாசியுங்கள்.
அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன்
சொல்லுவதற்கு நான் தகுதியற்றவன். பிரியமானவர்களே, முதல்ல வாசித்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எங்கே வெளிப்படுத்தல என்ன சொல்லப்பட்டது? நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய்? இந்த சம்பவத்திலே மூன்று விதமான நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று இளையகுமாரன், யாரு? கெட்ட குமாரன். இன்னும் ஒன்று தகப்பனோடையே இருந்த, சபையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற, சபையிலேயே ஊழியம் செய்கிற, தோட்டத்தில் வேலை செய்கிறவன் மூத்த குமாரன். ஒன்று இளையகுமாரன், ரெண்டு மன்னித்த பிதாவானவர். மூன்று காரியங்கள். பிதா மன்னித்தவைகளை குமாரன் மன்னிக்க மறுக்கிற ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, பிதா மன்னித்தவைகளை குமாரன், யார் இந்த குமாரன்? அவரோடு இருக்கிறவர்கள், அவரை அனுதினமும் காணுகிறவர்கள், அவரோடு அனுதினமும் பேசுகிறவர்கள், அவருக்கு அனுதினமும் ஊழியம் செய்கிறவர்கள் என்ன சொல்லுகிறான்? தன் இளையகுமாரன் அவன் செய்தவைகளை மறுக்கிற அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி இருக்கிறது. மூன்று பேரையும் நாம் சிந்தித்து சிந்தனைக்கோ சரிவராத ஒரு காரியம் பாருங்க. இன்றைக்கு நாம் யாரையாவது இங்கு இருக்கிறவர்களும் சரி, வீட்டில் இருக்கிறவர்களும் சரி, நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா, நான் தேவனோடு பேசுவதில்லை? நாம் தேவனோடு தான் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை அப்படி சொல்லுகிறது. நாம் சபையில் தான் இருக்கிறோம். இதுதான் இன்றைய நாள் பிரசங்கம். இன்றைக்கு பறந்திருக்கிற பிரசங்கங்கள் என்ன தெரியுமா? பிரசங்கங்கள் தான் ஒழிய மனம் திரும்புதலோ செயல்பாடுகளோ இல்லாத ஒரு தேசம் இந்த தேசமாக இருக்கிறது. மூத்த குமாரன் பிதாவோடு அவருடைய வீட்டில் இருந்து அனுதினமும் புஷ்டியாய் சாப்பிட்டு ஒரு கண்டுகுட்டி அடிச்சதுக்கு அவனுக்கு தாங்க முடியல. ஒரே ஒரு மாட்டுக்கண்டு அடிச்சிட்டாங்க, ஒரே ஒரு விருந்து கொடுத்துட்டாங்க, அதை தாங்க முடியல. நமக்கும் அனுதினம் அநேக தடவைகள்ல, நீங்க உங்களை பற்றி என்னவா சொல்லுங்க, அநேக தடவைகள்ல எங்களுக்கும் இது புரியாத காரியம். எனக்கு என்ன கேட்ட, எனக்கும் அநேக தடவை புரியாதவைகள். எங்கே கர்த்தருடைய வீட்டிலே தேவனோடு பேசுகிற சனம், கர்த்தருடைய மூத்த குமாரன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நின்று வீட்டுக்கே வரமாட்டேன். இன்னைக்கு அநேகர் இது பழக்கம் என்ன தெரியும், சபைக்கு வரமாட்டேன் என்று சொல்லுவார்கள். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அங்கு செய்தது சரியா தெரியல, அதனால நான் சபைக்குள்ள வரமாட்டேன். இதுவரைக்கும் அந்த சபையில இருந்தவர்கள், இதுவரைக்கும் அந்த சபையில் ஆராதித்தவர்கள், இதுவரைக்கும் கர்த்தரோடு நடந்தவர்கள், அனுதினமும் பிதாவை பார்த்தவர்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இளைய குமாரனுக்கு ஒரு பண்டிகை, மற்றவருக்கு ஒரு பண்டிகை. மற்றவனை கர்த்தர் கனப்படுத்துவது, மற்றவனை கர்த்தர் உயர்த்துவது, மற்றவனை கர்த்தர் நடத்துவது என்னை போன்றவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் எல்லா சபைகளையும் சிந்தனையில் கொண்டு பேசுகிறேன். ஆமா, மூத்தகுமாரன் வந்து என்ன சொல்றான் தெரியும், நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். இப்ப பிதா இறங்குகிறார், வாப்பா உள்ளுக்கு நான் வரமாட்டேன், வாப்பா உள்ளுக்கு. ஆனா இளையகுமாரன் செய்தது என்ன தெரியுமா? அவன் விழுந்த இடத்துக்கு திரும்பினான். என்ன சொன்னான் தெரியுமா? பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அவன் விழுந்த இடத்துக்கு திரும்பினான். வெளிப்படுத்தல என்ன சொல்ல, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து புரிந்து மனம் திரும்பி, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வருவேன். பிரியமானவர்களே, சும்மா வீட்டில் பைபிள் வச்சு வாசிச்சு சும்மா கிறிஸ்தவர்கள் சொல்லி ஓட்டின ஓட்டங்கள் எல்லாம் நிறுத்து, சும்மா ஊழியக்காரன் சொல்லி இந்த தேசத்துல அநேகர் சும்மா அலைந்து கொண்டு இருந்து நிறுத்து. எங்கள் சபைக்கும் தான், உங்கள் சபைக்கும் தான், ஒரே வார்த்தை, ஒரே தேவன், அவ்வளவுதான். இன்ன நிலைமையிலிருந்து நான் விழுந்தேன், சகிக்க முடியல. எதை? மூத்தகுமாரன் இளையகுமாரனுக்கு செய்யப்பட்டதை சகிக்க முடியவில்லை, என்ன தாங்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, கடந்த நாள் செய்தியில் சொன்னேன் இல்லையா, என்னால் நேசிக்கப்படுகிறவர்கள், என்னால் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறவர்கள், நான் பின்னுக்கு அந்த செய்தியை குறித்து பேசுகிறேன், அவர்கள் செய்கிறவைகளை அது நம்மளால் தாங்க முடியாது. சில வேளைகளில் ஒருவேளை நாம் சொல்லலாம், மூத்த குமாரன் கிறிஸ்துவை ரொம்ப விரும்பி இருக்கலாம். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள், ரொம்ப பாசம் இயேசுவில, ஆனா கிரியை இல்லாத பாசம், ரொம்ப பாசம் இயேசுவில. இது மூத்த குமாரன். ஆனால் நம்ம முதல்ல சொன்னேன், கிறிஸ்துவின் சுபாவம் மன்னிப்பு என்று சொல்லி, அதான் செய்தி இல்லையா? இப்ப கிறிஸ்துவோடு அனுதினமும் இருந்தவனுக்குள்ள மன்னிப்பின் சுபாவம் ஒட்டிக்கொள்ளவில்லை. ஆனா தோட்டத்தில் வேலை செய்து வர்றான், ஆச்சரியம் எனக்கு சிந்திக்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறது. தோட்டத்தில் வேலை, சபையில ஊழியம், சபையில வேலை, சபையில கத்தற்கண்டு ஓடுகிறோம். ஆனா 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 கர்த்தர் கிறிஸ்து மன்னித்த ஒரு மனிதனை மன்னிக்க தெரியாத சுபாவம் எங்க இருந்து ஒட்டினது என்பது இன்றைக்கு எனக்கு தான் கேள்வி. எனக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத பல சுபாவங்கள் இருக்கிறது, பல சுபாவங்கள் இருக்கிறது. எங்க இருந்து வந்தது? ஆனா சொப்பனம் நமக்கு, தீர்க்க தரிசனம் நமக்கு, ஊழியம் நமக்கு. ஊழியம் செய்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. இந்த நாளிலே இந்த செய்தியிலே உனக்கும் எனக்கும் உணர்வுள்ள இருதயம் ஒன்று இருந்து உணர்வடைந்து நாம் மனம் திரும்பினால் உன் வாழ்வு வெளிச்சமாய் இருக்கும் என்பது என் நம்பிக்கை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மன்னிப்பு இந்த செய்திகள் எல்லாம் எல்லாருக்கும் புரியாது. ஏன், எனக்கும் தான் புரியாது. மற்றவர்கள மன்னிங்க, அவர் செய்தது உங்களுக்கு தெரியுமா? மற்றவர்கள மன்னிங்க, அவர் பேசியது உங்களுக்கு தெரியுமா? மற்றவர்கள மன்னிங்க, அவன் சொன்னது உங்களுக்கு தெரியுமா? மற்றவங்கள மன்னிங்க, அவன் செய்தது உங்களுக்கு தெரியாது. வரத பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் புதிதான மனிதனை நீ தரித்திருக்கிறாயா? கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீ சொல்லுகிறாயா? அப்படியானால் நீயும் நானும் இவைகளை தேவ சமூகத்திலே சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை, சொல்ல முடியாது. மூன்று விதமான காரியம் இந்த சமூகத்தில். ஒன்று கெட்ட குமாரன். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த பாருங்க, பரத்துக்கு விரோதமான செய்யப்படுகிற பாவங்களை அவர்தான் மன்னிக்க முடியும். அதையும் நன்றி விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எந்த பாவத்தை எவன் செய்தாலும், எந்த அநியாயத்தை எவன் செய்தாலும் நாம மன்னிச்சு விட்டா சரி என்று நினைக்கிறோம். ஆனால் இவன் செய்தது பரத்துக்கு விரோதமானது. தேவனுக்கு இதை வாசித்த பொழுது எல்லாம் மன்னிக்கப்படும், ஆனால் கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாக செய்யப்படுவது ஒன்றும் மன்னிக்கப்படாது. எல்லாம் மன்னிக்கப்படும், ஆனால் கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாக செய்யப்படுகிறது மன்னிக்கப்படாதப்பா. உன் சகோதரன் உன்னிடத்திலே மனம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டா 70 தர மன்னி. உன் சகோதரன் உன்னிடத்திலே வந்தா நீ மன்னி. ஆனால் பரத்துக்கு விரோதமானவைகளை கர்த்தர் விசாரிக்கிறவர். ஆகையினால மூன்று விதமான நபர்கள் ஒரு இடத்துல. அவன் சொல்றான், கெட்ட குமாரன் இன்றைக்கும் கெட்ட குமாரனாகத்தான் இருக்கிறான். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவர்களை நீங்கள் விசாரித்தாலும் கெட்ட குமாரன் என்று சொன்னதான் இந்த சம்பவமே ஞாபகத்துக்கு வரும். மூத்த குமாரன் என்று பேசுங்க வராது, ஆனா கெட்ட குமாரன் என்று பேசுங்க உடனே வந்துவிடும். இல்லாவிட்டா இளைய குமாரன் என்று பேசுங்க. இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, கிறிஸ்து மன்னித்தாலும் நாம் மன்னிக்க ஆயத்தம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, கிறிஸ்து மன்னித்தவைகளை நாம் மன்னியாது இருப்பது. இங்க அதுதான் நடக்கிறது, இந்த சம்பவத்தில் அதுதான் நடக்கிறது. சில காரியங்களுக்கு காலம், காலம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பதாக ஒருவர் சொன்னார், காலம் பதில் சொல்லும் என்று சொல்லி வைராக்கியமாய் பேசினார். கடைசியாக இன்றைக்கு உடைந்திருப்பது அவர்கள் தான். காலம் சிலவற்றை காண்பிக்கும், காலம் சிலவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு இல்லாதது நாளைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இது ஒரு குடும்பம் என்று வையுங்கள், தகப்பன் ரெண்டு பிள்ளைகள், தகப்பன் ரெண்டு பிள்ளைகள். இன்றைக்கு நமக்கு இப்படி ஒரு நிலைமையில இருந்து மற்றவர்களை அணுகிக் கொள்ளாமல் இருக்கிற பொழுது, மற்றவருடைய காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கும் ஒரு நாளை உண்டு பண்ணுவார் என்பதை மறக்க கூடாது. இதுதான் காலம் பதில் சொல்லும். காலம் நமக்கு பதில் சொல்லுகிறது அநேக காரியத்தில். நம்முடைய காலங்கள் போக போக அநேகத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்டு அதில் இருந்து எழும்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன எத்தனை வருஷமோ நமக்கு தெரியாது. இப்பவே எல்லாரும் இழுத்து இழுத்து நடக்கிறார்கள், முடியல. இப்பவே எல்லாரும் இழுத்து இழுத்து நடக்கிறார்கள், இன்னும் எத்தனை வருஷம் தெரியல. ஆனா மன்னிக்க மாட்டேன், ஆனா கட்டிட இருதயம், ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா பிதா மன்னித்தால். இன்றைக்கு பிதா மன்னித்த காரியங்களையே நாம கிளறுகிறது, நாம அதுலயே நின்று மன்னியாமல். இங்கே அதுதான் மூத்த குமாரன் வந்து சொல்லுகிறாரு. வேலைக்காரன் சொல்றான், சகோதரன் வந்துட்டா, நாங்க பண்டிகை கொண்டாடுகிறோம். மூத்த குமாரன் வீட்டுக்கே வரமாட்டேன், வீட்டுக்கே வரமாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எழுந்து 18 வசனத்தை பாருங்க, நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு திரும்பி போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் நான் பாவம் செய்தேன். எங்கே நாம் விழுந்தோம், இன்றைக்கு எங்கே நாம் இருக்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு செய்தியை கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஏதோ சத்தம் போட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஏதோ ஒரு காதை வைத்து கேட்டுக்கொண்டு இருக்காதிருங்கள். நான் பேசுகிறதை சிந்தீங்க. நாம் எழும்ப வேண்டிய இடங்கள் எத்தனை, நாம் எழும்பி தேவ சமூகத்தில் எங்களை நிறுத்த வேண்டிய இடங்கள் எத்தனை, நாம் மனம் திரும்ப வேண்டிய சம்பவங்கள் எத்தனை. அன்பானவர்களே, உங்களை நிறுத்துங்கள், என்னை தேவ சமூகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்துங்கள். முதல்ல சொன்னது போல, கண்ணாடியை பார்க்கும் வரைக்கும் என் அழகு தெரியாது, என்னுடைய வடிவில்லாத தன்மைகளும் தெரியாது, எனக்கு புரியாத தன்மைகளும் என் முகத்தில், என் சரீரத்தில், என் உடுப்பில் இருக்கிறது கண்ணாடியை பார்க்கும் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு எழும்பு, உனக்குள்ளே இருக்கிறவைகள், நீ விடாதவைகள், கிறிஸ்து மன்னித்தும் நீ மன்னியாதவைகள், கிறிஸ்து விட்டும் நீ விடாதவைகள், ஆனால் நான் தேவனோடு இருக்கிறேன். அதிகாலை ஜபம், நள்ளிரவு ஜபம், வேதத்தை மற்றவர்களை விடுத்து பாதித்து வாசித்து 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 பாருங்க, எத்தனை வேத வாசிப்பின் வித்துவான்கள் பரலோகத்துக்கு வராமல் போக போறார்களோ எனக்கு தெரியாது. ஏன்? கிருபை இல்லாத வாசனைகள். நள்ளிரவு ஜபம், நான் கடிந்து கொள்ள பேசவில்லை, சிந்தித்து மனம் திரும்பி எழும்ப நான் பேசுகிறேன். தேவன் சபைகளுக்கு நேரம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல இரண்டாவது அதிகாரத்தில் எபேசு சபைக்கு சொல்கிற, நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் வருவேன். நான் கடந்த நாட்களிலே சில செய்திகளை இந்த பேஸ்புக், இந்த யூடியூப்ல பார்த்தேன். எந்த போதகர்களை பார்த்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், கொரோனாவிலே கைவிட மாட்டார், அங்கே கைவிட மாட்டார், உன்னை சுகப்படுத்துவார், ஒரு வச்சு நான் இஷ்ட வேலையை உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் இன்றைக்கு செய்திகள். ஒருவேளை கர்த்தர் உன்னை கொரோனாவில் இருந்து காப்பாற்றலாம், ஆனால் நரகத்தில் இருந்து எங்களை தேவன் காப்பாற்ற வேண்டுமே. செய்திகள் இப்படிதான் போகிறது. என்ன செய்து, இந்த வருஷத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், நல்லது, தப்பானவைகள் அல்ல. ஆனால் நாம் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்பதை தேவ சமூகத்தில் எங்களை நிறுத்தி வைத்து பார்ப்பது அதை விட மேலானது. இன்றைக்கு சில பேருக்கு இந்த பிரசங்கத்தினால இருதயம் கவலையில இருக்கும். நான் நல்ல ஒரு பிரசங்கத்தை எதிர்பார்த்தேன், வாழ்க வாழ்க என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனா உறுதிப்படுத்திக்கொள், புரியாது எனக்கு, நான் புரியாது எனக்கு, பிரசங்கிக்கிற பிரசங்கம் எல்லாம் என்ன புடிச்சா இருக்குது, எனக்கு வருகிற வசனங்கள் எல்லாம் எனக்கு என்ன புடிச்சா இருக்குது, இல்லை இல்லை. ஆனால் நாம் நம்மளை சரிப்படுத்த வேண்டும், எந்த நிலைமையிலே நாம் விழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இளையகுமார் என்ன செய்து, அவர் போயிட்டார் தந்த பாட்டுக்கு, எங்க சபையை விட்டு போயிட்டார். இன்னைக்கு சபையை விட்டு போகாதீங்க, சபையை விட்டு போகாதீங்க, சபையை விட்டு போகாதீங்க. எந்த காலத்திலையும் சபையில அமர்ந்திருங்கன்னு சொன்னா கேட்பதே கிடையாது, கேட்பதே கிடையாது. இந்த சபையில் எந்த சபைக்குமே தான் பிரச்சனை, கேட்கவே முடியாது. நான் கடைசியிலே விழுந்து கிடந்து எத்தனை பேர் வீடுகளில் இருந்து அழுது புலம்பி, கிறிஸ்துவும் இல்லாமல் உலகமும் இல்லாமல் அலட்டி கதறி கண்ணீர்ல கிடக்கிறவர்கள் இந்த தேசத்துல எத்தனை பேர் என்ன முடியாது. கொரோனா காலத்துக்கு முதல்லயே சபைக்கு போறதில்லை, இந்த காலத்தில் அதுக்கு மேலானது. அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற கூட்டம் இருக்கோ எனக்கு தெரியல. ஆண்டவரே, கொரோனா வந்ததுனால சபைக்கு போறதே இல்லை. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மூன்று நபர்களை நான் பார்த்து, ஒன்று பிதாவானவர் மன்னித்தார், இளையகுமாரன் தான் விழுந்த இடத்துல இருந்து எழும்பினான். எங்க இருந்து? விழுந்த இடத்துல இருந்து எழும்பி நின்றா. மூத்த குமாரன் என்ன செய்தான் தெரியுமா? நடுவில் நிற்கிறான், பிதா மன்னித்த மன்னிப்பை நான் மன்னிக்க மாட்டேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்து மன்னித்தாலும் நாம் மன்னிப்பதில்லை, கிறிஸ்து மறந்தாலும் நாம் மறப்பதில்லை, கிறிஸ்து விட்டாலும் நாம் விடுவதில்லை. ஆனால் வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது, நீ என்ன நிலைமையில் இருந்து. எனக்கு அந்த ரெண்டு வசனம் ரொம்ப பிடிச்ச, அவனுக்கு புத்தி தெளியணும். எப்ப தெரியுமா இந்த மனுஷனுக்கு புத்தி தெளிந்தது? சாப்பாடே இல்லை, சாப்பாடே இல்லை. பிரியமானவர்கள், உங்களுக்கு சொல்லவா, நல்ல வசனங்கள் போதிக்கப்படுகிற பொழுது அசதியாக இருந்து அதை தள்ளிவிட்டு அதை வேணான்னு சொல்லிவிட்டு, ஆனா ஒரு நாள் வரும், வசனமே உனக்கு கிடையாது, வசனம் தேடினாலும் கிடையாது, சிலவளை புரிஞ்சு கொள்ள விளங்கினாலும் புரியாது. அந்த நிலைமைக்கு நீ உன்னை கொண்டு போய் விடுவாய், உன் உள்ளான வாழ்க்கை உன்னை அவலத்துக்கு கொண்டு போய்விடும். உன்னுடைய உள்ளான வாழ்க்கையில வசனம் கிரியை செய்யாத படிக்கு கர்த்தர் இருக்கிறவன் வெளிச்சத்தையும் எடுத்து விடுவார். அப்பொழுது அழு, அப்பொழுது கதறு. இந்த மனுஷன் பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்தது. இன்றைக்கு நமக்கு புத்தி தெளிவதில்லை. எவ்வளவுதான் நம் வாழ்வில் நடந்தாலும், எவ்வளவுதான் நம் ஊழியத்தில் நாம் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் சபை பிரயாசத்திலே நாம் வளர்ந்து வந்தாலும் நமக்கு புத்தி தெளிவதில்லை. கட்டகுமாரன் எங்க பண்டிகள் மேயிற இடத்துல இருக்கிறான், சாப்பாடு என்ன தெரியுமா? தூதர்களுக்கு கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு இவருக்கு இப்ப சாப்பாடு என்ன தெரியுமா? ஜீவனுள்ள வார்த்தைகளை சாப்பிட்ட மனிதனுக்கு இன்னைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? பன்றிகள் சாப்பிடுகிற சாப்பாடு, அதுவும் கிடைக்கலையா? அதனால் அவருக்கு புத்தி தெளிகிறது. என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக போகிறேன், என் அப்பா எனக்கு அவண்டி காத்திருக்கிறாரு. ஆச்சரியம் என்ன தெரியும், தகப்பன் இன்னைக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஒரு மனுஷன் ஒரு சபைக்குள்ள வந்துட்டா முழு ஜனங்களும் அவனை பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அதே ஒரு மனிதனை கொலை செய்து விடும். ஆனா தகப்பனார் தூரத்தில் நின்று பார்க்கிறாரு, அவருக்கு சந்தோஷமோ சந்தோஷம். அவர் ஆவலாக இருக்கிறார், ஓடி அணைக்க ஆவலாக இருக்கிறார், கட்டி அணைக்க ஆவலாக இருக்கிறார். ஆனா என்ன வரத்தில் கேள்வி கேட்கவா, இவன் மாத்திரம் மனம் திரும்பாமல் வந்திருந்தா, இவன் மாத்திரம் மனம் திரும்பாமல் வந்திருந்தா, இவன் மாத்திரம் எழும்ப வேண்டிய இடத்துல எழும்பாமல் வந்திருந்தா, இதே காரியம் இதுல எழுதப்பட்டிருக்குமா? பிதாவா இவர் தூரத்தில் நின்று என் மகன் வருகிறான் என்று சந்தோஷத்தில் நின்றிருப்பாரா? வஸ்திரங்களை கொடுங்கள், மோதிரத்தை கொடுங்கள். எருசலேமில் இருந்து எரியோக்கு போனவருக்கு கிடந்த வஸ்திரத்தையும் பிசாசு உறிஞ்சு போட்டு விட்டான், உறிஞ்சு போட்டு விட்டான். இங்க இந்த இளையகுமாரன் போகிற பொழுது வஸ்திரத்தோடலாம் போனான், வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். சபையில இருந்து போகிற பொழுது ஊழியக்காரன், ஊழியக்காரி வருகிற பொழுது ஒன்றுமே இருக்காது, பிசாசு எல்லாத்தையும் புடுங்கி போட்டு விடுவான் வருவார்கள். ஆனா இந்த கேள்வி என்னவெனில், இந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்து அவன் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மன்னி கேட்டு மனம் திரும்பா விட்டால் பிதாவானவர் இவனுக்கு காத்திருப்பாரா என்பது என்னுடைய கேள்வி. அதனாலதான் நான் முன்னு முதல்ல சொன்னேன், மன்னிப்புக்கு மனம் திரும்புதல் மிகவும் முக்கியம். ஃபார்மாலிட்டிக்கு நான் பேசவில்லை, சில பேர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காண்டி கேள்வி. அதுங்க இப்ப இந்த இங்கிலீஷ்ல சாரி சாரி என்னது சக்குன்னு சொல்லி விடுவாங்க, ஆனால் தமிழ்ல மன்னிப்பு கேட்பது கடினம். எனக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனா சாரி அங்கேயே மாதிரி சாரி என்று போய் விடுவார்கள். இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்துறது எவ்வளவு கடினம் சொல்லி சொல்லி பாருங்கள் தெரியும். சொரியே சொல்லுங்க, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள், எது இருதயத்திலே வேலை செய்யுதுன்றதை பாருங்க. ரெண்டும் ஒன்றுதான். ஆனா நாம் நமக்கு கொடுத்த பாசி என்ன? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பிரதர், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சிஸ்டர், நான் செய்தது தவறு, நான் பேசியது தவறு, நான் நடந்தது தவறு, நான் ஜெபம் பண்ணல அது தவறு என்று சொல்லி பாருங்க, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சில பேர் நான் கதைக்கிற பொழுது சில பேர் கதைத்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னவெனில் அதாவது நாம் மனம் திரும்புவதை போல ஒரு சில சாயல்கள் கொடுப்போம். அதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்பது நான் செய்தது தவறு என்பதை ஏற்றுக்கொள்வது, அதற்கு நான் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது. ஒரு சிலர் நம்மளோடு பேசி இருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள், அவர்கள் பேசுகிறீங்க வாங்க, இது இல்ல, நீ நான் செய்தது தவறு என்பதை ஒத்துக்கொள், அதுதான் மன்னிப்பு. ஓகே, நீங்க சொல்றது சரிதான் பிரதர், நீங்க சொல்றது சரிதான் சிஸ்டர், அப்படி நடப்பதல்ல, அது அல்ல மன்னிப்பு, அது இழுப்பது அல்லாவிட்டால் மழுப்புவது என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மனிதன் பிழை செய்தால் பிழைதான், ஆனால் வேதம் அதற்கு இடம் கொடுக்கிறது என்று நீ மனம் திரும்ப, எங்க எங்க நான் விழுந்த? இளையகுமாரன் சொல்றான், நான் விழுந்த இடம் எங்க தெரியுமா? பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்யல, இவன் செய்தது என்ன தெரியுமா? பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு தெரியல நேரம் ஓடுதான்னு சொல்லி, பரத்துக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக புத்தி தெளிந்த பொழுது சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன். என்ன? நான் அவர் இருந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டேன், அவருடைய சபையை விட்டு நான் வெளியே போய்விட்டேன், தேவனை ஆராதிக்கிற பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் இருக்கிற இடத்தை விட்டு நான் வெளியேறி விட்டேன். இன்றைக்கு அநேகர் சபையில இருக்கிறார்கள், ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே அப்படித்தான், உள்ளான வாழ்க்கை மங்கி போய் இருக்கிறது. உள்ளான வாழ்க்கையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை திரும்பவும் சொல்லுகிறேன், உன் இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே தூக்கி வைத்து பார். நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மகிழ்ச்சி உள்ள வாழ்வை உன் காரியங்கள் கெடுத்துவிடும். நான் போன முறை பேசினேன், திரும்பவும் சொல்லுகிறேன், மன்னியாமலும் மறவாமலும் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வை அது கெடுத்துவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரத்துக்கு விரோதமாக செய்தவைகளை இன்று தேவ சமூகத்தில் வையுங்கள். என்ன பிரதர், நான் ஒன்றுமே செய்யல, எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியாது. ஆனா என்னை குறிச்சு எனக்கு தெரியும், என் இருதயத்தை எனக்கு நல்லாய் தெரியும், என் சிந்தனை எனக்கு நல்லாய் தெரியும், என் நோக்கங்களை எனக்கு நல்லாய் தெரியும். ஆகையினால திரும்பவும் சொல்லுகிற, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் நான் செய்த பாவம் என்ன? சபையை விட்டு ஓடிட்டேன், ஊழியத்தை விட்டு ஓடிட்டேன். பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஊழியம் என்பது சும்மா விளையாட்டானது கிடையாது. ஊழியம் என்பது அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் மரிக்கும் வரைக்கும் நின்று செய்து முடிக்க வேண்டியது ஊழியம். அநேகருக்கு ஊழியம் என்றால் ஏதோ ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, ஏதோ செய்வோம், இருந்தா செய்வோம், இல்லாட்டி போவோம். கர்த்தர் தந்த அந்த பொறுப்புக்கு நம்மளை சாகும் வரைக்கும் ஒப்பு கொடுக்கிற அந்த ஒப்பு கொடுத்தல் இல்லாத ஒரு நிர்விசாரமான ஒரு தன்மைகள் இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிறது. பாரமும் பாரம் இல்லாதவர்கள் லேசாக இந்த காரியத்தை எடுத்து விடுவார்கள். அதனால நான் அநேகர் ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அழைப்பு இல்லாமல் ஒன்றுக்குள்ள கை வைக்க கூடாது. ஒரு சில கடந்த முறை என்னோடு பேசுகிற பொழுது நான் சொன்னேன், ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்த பொழுது நான் சொன்னேன், ஒரு ஊழியம் என்று செய்வதென்று தொடங்குவதோ இல்லாவிட்டால் ஒரு ஊழியத்தை போதகர் நமக்கு தருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதோ ஈஸியானது, ஆனால் அது முடியும் வரைக்கும் நாம் கொண்டு போக வேண்டும். அதனால சீக்கிரத்தில் கை வையாதே என்று அவருக்கு நான் சொல்லி முடித்தேன். சீக்கிரத்தில் கை வையாதீங்க, ஈஸியானது அல்ல. இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இருந்தா ஆடல் பாடல் இருந்தா தேவ பிரசனத்தில் இருந்தா திடீரெண்டு பாட்டா விட்டுட்டு ஓடிட்டான். சரி, ஓடினா இவன் நல்ல மனுஷன், புத்தி தெளிந்தது, அதை ஏற்றுக்கொண்டான். எப்படியே நாம இன்னும் ஒரு காரியத்துக்குள்ளே நாம் போய் சீக்கிரத்தில் நான் முடிக்கணும். லூக்கா 18:13 வாசிங்கள்.
பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர்.
11:12-13 வாசிங்கள். 11:12-13 வாசிங்கள், சீக்கிரமா வாசிங்க, நாங்க முடிக்கலாம். 11:12-13.
பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விவசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசவும் ஆஞ்சலித்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு எறடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும் என்றான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார்.
இந்த சம்பவத்துக்கு முதல்ல நாம் பார்த்த சம்பவத்துக்கும் நீண்ட தூரம் அல்ல. அங்கே தேவன், இங்கே 2 பிள்ளைகள். அங்கே தேவன், அங்கே 2 குமாரர்கள். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதுல இருக்கிற சம்பவமும் ஏறத்தாழ ஆச்சரியமானது என்ன தெரியுமா? தேவன் மன்னித்தவைகளை அவருடைய பிள்ளைகள் மன்னிக்க மறுக்கிற ஒரு நிலைமை. இதை நீங்கள் எவ்வளவுக்கு விளங்கிக் கொள்ளுகிறீர்கள் சொல்லி எனக்கு புரியவில்லை. இதுல பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதர்களைப் போல அல்லாவிட்டால் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சிம்பிளா ஒரு கேள்வி சிந்திக்க நான் பேசுகிறேன். அதுல விபச்சாரக்காரரை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். பரிசேயன் அதை முன்குறிக்கிறான். நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, அநேக பாவம் செய்தவர்கள் தேவ சமூகத்தில் இன்றைக்கு நிற்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நிக்கிறது குறித்து பேசுகிறேன். ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவங்கள பார்த்து தன்னை இழந்து போயிட்டான். இன்னைக்கு சபைகள்ல இதுதான் அநேக பிரச்சனை. என்ன தெரியுமா? தேவன் மன்னிக்கிறவர்களை சும்மா விட வேண்டும். தேவன் மன்னி நான் மன்னிப்பை குறித்து பேசுகிறேன், கர்த்தருடைய சுபாவத்தை குறித்து பேசுகிறேன். ஆண்டவர் ஒருவேளை இந்த ஆயக்காரன் கூட அப்படி ஒரு மனிதனாகவே இருக்கட்டும். யாரு ஆயக்காரன் தூரத்தில் நிக்கிறான், பரிசேயன் இந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு சொல்றான். ஒருவேளை இவன் எதிர்பார்க்கிற பாவங்களும் அநியாயம் இவனுடைய வாழ்வில் இருக்கின்றே வைப்போம், இருக்கின்றே வைப்போம், அவன் இருக்கின்றே வைப்போம். ரெண்டு பேர் தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள், ரெண்டு பேர் தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் பாவம் செய்யாவிட்டாலும் மற்றவர்களை பார்க்கிற விதங்களும் மற்றவர்களை குறித்து பேசுகிற விதங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் மற்றவர்களை நாம் நிறுத்துகிற விதமும் தேவனுக்கு முக்கியமானதை வழங்குறதா. இன்றைக்கு அநேகர் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ லோகத்தை எடுத்தால் என்னை விட, அதாவது மற்றவர்களை விட நான் பரிசுத்தத்தில் கொலை கட்டி பறக்கிற ஒரு மனிதர்கள் போல நம்மளை தெரிவித்துக் கொள்வது. ஒருவேளை நீ அப்படிப்பட்ட மனிதனாகவே இரு, ஆனால் அதை தேவனுக்கு முன்பாக நிறுத்திக்கொள். வழங்குறதா? இன்றைக்கு காலமையிலே கேட்ட செய்தியிலே பேசப்பட்டது என்று மற்றவர்களை அசதியாக அசட்டியாக கீழ்த்தனமாக எண்ணிவிடக்கூடாது. மற்றவர்கள் நம்மளை விட நல்லவர்கள், மேலானவர்கள் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரசங்கம். பரிசேயன் என்று ஆட்சமம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எத்தனை ஜபங்கள் இப்படி கூறிய புட்டுட்டு போகுதுன்னு சொல்லி இந்த பூமியில தெரியல. எனக்கு ஜபம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிற இரு நல்லது, ஆனா மற்ற மனிதர்களை விரல் நீட்டி காட்டி தேவ சமூகத்தில் நிக்காது. இதை குறித்து என்ன பேசுவதற்கு எனக்கு இருக்கிறது, இந்த இந்த சம்பவங்களை அண்டி எனக்கு கணக்காரியம் பேசி இருக்கிறது, வருகிற நாட்களிலே பார்க்கலாம். இங்க என்ன சொல்லுகிறது தெரியுமா? பரிசேயன் தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மாதிரி இல்ல, நான் இல்ல. அங்காலே ஒரு மனுஷன் நிக்கிறான், சபையில நிக்கிறான், பாருங்க நீங்க என்னன்னு சொல்லி. ஒரு மனுஷன் வானத்துக்கு மேல தன் கண்களை ஏறெடுக்க முடியாமல் இருதயம் உடைந்தவனாய் அவன் விழுந்த இடத்திலே நின்று, ஆண்டவரே நான் விழுந்தது இங்கேதான், ஆண்டவரே நான் பொய் சொல்லிட்டேன், நான் அநியாயம் செய்துட்டேன், நான் அக்கிரமம் செய்துட்டேன், ஒருவேளை நான் விபச்சாரம் செய்துட்டேன் சொல்லி அவன் எழும்புறான். எங்க? அவன் விழுந்த இடத்துல நிற்கிறான். ஆனா நாம் விழுந்த இடத்துல எழும்பவும் முடியல, மற்றவனை எழும்பவும் விடுகிறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம், உலகம், ஊழியம், சபை எப்படித்தான் இயங்குகிறது? பிரியமானவர்களே, பாவம் செய்வது தவறு. அதை குறித்து நான் இன்னும் ஒரு தடவை பேசுகிறேன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அதை குறித்து இன்னும் ஒரு தடவை பேசுகிறேன். ஆனால் நாம் நம்மளை மற்றவர்களை விட மேன்மையாய் தேவ சமூகத்திலே நிறுத்தாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமானது. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்கார் ஆகிய மற்ற மனிதர்களை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு ஆராதனை எதுக்கு? நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன். ஏன் தெரியுமா? நான் பரிசுத்தவான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ரெண்டு ஆராதனைகளையும் எந்த ஆராதனை தேவன் ஏற்றுக்கொண்டார்? ரெண்டு பேரும் ஆராதனை செய்கிறார்கள், ரெண்டு பேரும் தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் செய்கிற அட்டவாசங்களுக்கும் அநியாயங்களுக்கும் கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. கிறிஸ்தவத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சபைகளுக்குள்ளே மனம் திரும்பாத பட்சத்தில் நான் வருவேன், இருக்கிற விளக்கை எடுப்பேன், அப்புறம் திண்டாட்டம், அப்புறம் ஒரே இருள், நீ எதையும் பார்க்க முடியாது, சத்தியமும் கிடையாது, ஆண்டவரையும் பார்க்க முடியாது. நல்லாய் துள்ளுங்கள், நல்லாய் துள்ளுங்கள், நல்லாய் கூக்குறீங்கள், நல்லாய் அலட்டுங்கள், ஆனால் தேவன் வருகிறார். இருக்கிறவைகளையும் எடுப்பதற்கு அவர் வருகிறார். நாம் நிற்பது கடைசி நாட்கள், கடைசி நாட்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை அனுதினமும் ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? மற்றவர்களை ஆராய்ந்து கொண்டு திரிகிறது. மற்றவர்களை ஆராய்வது தான் கிறிஸ்தவத்தின் பிரதான வேலை. இந்த நாட்களிலே உன்னை ஆராய்ந்து கொள். நான் தேவனோடு நிற்க முடிகிறதா? அது முதலாவது. இரண்டாவது, மற்றவர்களை குறித்து ஜெபம் பண்ணு. நான் இந்த இதை வாசித்து விட்டு நான் யோசித்த என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த மனுஷன், இந்த பரிசேயன் நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பாருமப்பா, என்னை பாரும் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயக்காரனை குறித்து ஒரு ஜெபம் ஏறெடுத்தது. என்னுடைய சிந்தனை அப்படி இருந்தது, என்ன தெரியுமா, ஆண்டவரே அந்த ஆயக்கார ஒதுங்கி நிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சபையில வந்து அந்த மூலையில நிக்கிற ஆண்டவர, அவனை மன்னிங்கப்பா, அவனை எடுத்து நடத்துங்க ஆண்டவர், அவனை உன் சமூகத்தில் அணைச்சு கொள்ளுங்க என்று ஜெபம் பண்ணி இருந்தா இந்த எழுத்து எப்படி மாறி இருக்கும் தெரியுமா? என் சிந்தனை அப்படி இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இன்றைக்கு காலமை ஊப்பட்டால் ஆராதனையிலே ஒரு ஆப்பிரிக்கன் ஒருவர் வந்து இடை ஆராதனைக்குள்ளே பூந்து விட்டார். அவர் வந்திருந்து அங்கே கதைக்கப்பொழுது பவுல் போய் வழியில இருந்து கதைச்சு கதைச்சு ஏதோ சரிப்படுத்திக் கொண்டா, எனக்கு யாருன்னு சொல்லி தெரியாது, நான் உள்ளுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் இவன் இப்படி வந்திருக்க, முடிஞ்ச உடனே போய் ரெண்டு பேச்சு கொடுக்காட்டிக்கு சரி வராது, இது யார், இது எவர், இது என்னத்துக்கு ஆராதனை, எங்க நோக்கம் எல்லாம் என்ன தெரியும், ஆராதனை முக்கியம், எங்க நோக்கம் எல்லாம் என்ன, ஆராதனை முக்கியம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சைலன்ஸ் ஆயிட்டுது. பிறகு திரும்பவும் வந்தா, அப்ப திரும்பி பவுல் பெண்ணுக்கு போனா, எனக்கு ஆராதனையா இவராண்ட மாதிரி போய்விட்டது, விளங்குறதா? கடைசியிலே திருவிருந்து ஆராதனை செய்தோம், திருவிருந்து நான் அவருக்கு கொடுக்கவில்லை, விழுந்து விட்டேன். இரண்டாம் தரம் போகிற பொழுது அவர் கேட்டார், எனக்கு நீங்க ஏன் இது தரையில்லை என்று சொல்லி. நான் கேட்டேன், நீ ஞானஸ்தானம் எடுத்தியா? நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அப்ப உனக்கு தாரேன் என்று போட்டு நான் திருப்பி அவருக்கு திருவிருந்து கொடுத்தேன். கடைசியாக அவர் வந்து ஜெபம் பண்ணி விட்டு போனார். என் நோக்கங்களும் என் சிந்தனைகளும் முதல் தடவை பிழைத்து விட்டது. அவன் வந்தது இருதயத்தில் எனக்கு நோய் இருக்கிறது, அதற்கு சமம் பண்ணி விடுங்கள், நானும் பவுலும் சேர்ந்து கடைசியில் சமம் பண்ணி விட்டோம். என் இருதயத்தில் நோய் இருக்கிறது, எனக்கு சமம் பண்ணுங்கள், அவன் வந்தது அதுக்குத்தான். ஆனா நம்முடைய நோக்கம் என்னது, ஆராதனை, ஆராதனை. யார் உள்ளுக்கு பின்னுக்கு வந்து நிற்கிறது, என்ன சத்தம் போட்டுக்கிறது? இந்த மனிதன் அதே மாதிரி தான் நிக்கிறான். அவன் இந்த பரிசை நின்று, ஆண்டவரே ஆண்டவரே அந்த அந்த நிக்கிற ஆயக்காரன் பாருங்க, அந்த அவன் எனக்கு தெரியும், அவனை நான் ரோட்ல கண்டேன், அவன் அந்த மூலையில கண்டேன், ஆனா இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கான் ஆண்டவரே, அவனை அணைத்துக் கொள்ளும். இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருந்தால் இந்த சம்பவத்திலே ரெண்டு பேர் பரிசுத்தவான்களாக ஆலயத்தை விட்டு கடந்து சென்றிருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு சபைகள் என்ன செய்கிறது, ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள், ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள், அவர்களை விட பரிசுத்தவான், நல்லவன், வல்லவன், 50 வருஷம் சேர்ச்சில் இருந்து ஊழியம் செய்கிறேன், ஒரு பிரயோசனமும் இல்லை. இந்த பாருங்க, நான் 14 வயதுல இருந்து சபையில் இருக்கிற ஊழியம் செய்கிறேன், இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன், உண்மை, ஆனா 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 பிரயோசனம் என்ன? மற்றவனை மன்னிக்க முடியாத இருதயம் பிரயோசனம் என்ன? மற்றவனுக்கு சமம் பண்ண முடியாத நிலைமை பிரயோசனம் என்ன? மற்றவர்களை அணைக்க முடியாத இருதயம் பிரயோசனம் என்ன? மற்றவனை தேவன் ஆண்டவர் இயேசு மன்னித்தது போல மன்னிக்க முடியாத இருதயம் பிரயோசனம் என்ன? மற்ற பிள்ளைகளை தேவன் அணைத்து அழைத்தது போல அணைத்து அழைக்க தெரியாத இருதயம் பிரயோசனம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பலியை விட தேவன் இரக்கத்தை விரும்புகிறவர். இன்னைக்கு கிறிஸ்தவம் பலியை தேடி ஓடுகிறது. பழைய ஏற்பாட்டை போல பலி, எப்படியாவது ஒரு ஆடை அடிக்க வேண்டும், எப்படியாவது பலி செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் வேதம் என்ன, பலியை அல்ல, நான் இரக்கத்தை விரும்புகிறவர். பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை ஆலயத்துக்கு வருகிற பொழுது பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வரலாம், ஆனால் போகிற பொழுது உன் பலியை தேவன் அங்கீகரித்தாரா, உன்னை தேவன் ஏற்றுக்கொண்டாரா, உன்னை தேவன் அங்கீகரித்தாரா என்பதை தேவ சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து நாம் நடப்பது நல்லது. இன்னைக்கு அநேகர் திமிறிக் கொள்ளுவார்கள், வசனத்தை வைத்து ஏதோ நாம தான் வசனத்தை எழுதினது போல திமிறுவது நான் பார்த்திருக்கிறேன், நான் தான் எழுதினேன் இந்த வசனத்தை. இல்லை, எல்லா வசனங்களும் எழுதப்பட்ட சூழ்நிலைகள், காலங்கள், நேரங்கள், நியமங்கள் வித்தியாசப்பட்டிருக்கிறது, வித்தியாசப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு தக்க விதத்திலே தேவன் நீதி செய்திருக்கிறார், நியாயம் செய்திருக்கிறார், இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, ஒருவருக்கு இப்படி செய்தோம் இல்லை அதனால சபையில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் அப்படி செய்ய வேண்டும். இல்லை, ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும், ஒவ்வொரு நேரங்களுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆண்டவருடைய கரத்திலே தீர்ப்புகளும் நியாயங்களும் வித்தியாசப்பட்டிருக்கிறது. தேவன் மன்னியாதவர்களும் இருக்கிறார்கள், தேவன் மன்னித்தவர்களும் இருக்கிறார்கள். அவனை கேட்க முடியுமா, ஆண்டவரே நீர் ஏன் அவனை மன்னிக்கவில்லை, அவர் ஏன் நீர் மன்னிக்கவில்லை? இப்படியே பேசிக்கொண்டு போனால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா 23:41 வாசிங்கள், சீக்கிரமாக வாசிங்கள். 23:41 வாசிங்கள், வாசிங்கள். 23:41 லூக்கா 23:41. இது நல்ல ஒரு சம்பவம், இதை நான் சொல்லி முடிச்சிடறேன், டக்கு முடிச்சிடறேன்.
நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு.
பாருங்க அந்த லூக்கா, சாரி, அப்படியே வச்சிருங்க. லூக்கா 18 ஆயக்காரனுடைய ஜெபம், அப்படி தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். மார்பிலே அடித்துக் கொண்டு ஒரு மனிதன் நின்று கதறுகிறான், நான் செய்தது தவறு. மேல அங்கால மற்றவன் நின்று சொல்றான், இவன் நல்லவன் அல்ல, இவன் நல்லவன் அல்ல, இவனை மன்னியாதையும் ஆண்டவரே. அவன் கதறுகிறான், ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செய்த அந்த இடத்துல நான் எழும்புற, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆனா பக்கத்தில் இருக்கிற சகோதரன் சொல்றான், இல்லை அவன் பாவி, அவன் அநியாயக்கார, அவன் விசாரக்கார. கத்துறான், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? பரிந்து பேசுகிற ஜெபத்துக்குள் கடந்து வாருங்கள். யுத்த ஜெபங்கள் பிசாசுக்கு முன்பாக தேசத்துக்கும் ஜன, இன்றைக்கு யுத்த ஜெபங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாக நடக்கிறது. யுத்த ஜெபம், ஜபத்தில் நின்று அவர்களை வைத்து இவர்களை வைத்து, இது அல்ல கிறிஸ்தவம், இது அல்ல தேவனுடைய அன்பு, இது அல்ல. முடியுமானால் ஆதாயப்படுத்த பிரயோசனமாயிரு, முடியுமானால் கத்தரண்டை எவரையும் எவரையும் அவன் என்ன பாவம் செய்தாலும் சரி, மனம் திரும்புகிற பொழுது கத்தர் பக்கம் சாய்ப்பதற்கு முயற்சி எடு, திரும்ப கிறிஸ்துவுக்குள் அவனை நடத்துவதற்கு முயற்சி எடு. அதை விட்டுட்டு அவன் பார்த்தான், அவன் செய்தான், அதை இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாலேயே சர்ச்சுக்கு வர்றதில்லை. உண்மை இல்லைன்னு சொல்லுங்க, உங்க மனசாட்சி சொல்லிட்டு, ஊழியக்காரர்களே பார்த்து கொண்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்க மனசாட்சி பதில் சொல்லட்டு. அவர்களையே பேசுவது, அதையே சொல்லுவது. ஒரு மனிதன் மனம் திரும்பி சபைக்குள்ளே வருகிற பொழுது அவனை கட்டி அணைத்து உற்சாகப்படுத்துறவர்கிட்டு முழுசி பார்ப்பது, அங்கேயே பார்ப்பது, அவன் வந்த வழியால் ஓடிடுவான். இன்றைக்கு நாம் தைரியமாய் பரத்தை பார்க்கிறோம், தைரியமாய் பரலோகத்தை பார்க்கிறோம், ஆனால் இருதயமோ, இருதயமோ நிரம்ப கூடாதவர்களால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் தைரியமாய் வானத்தை பார்க்கிறோம், தைரியமாய் பார்க்கிறோம், சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம், வரங்கள், ஊழியங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் கிடைக்குது. ஆனா ஒரு சின்ன தவறு செய்தவனை மன்னிக்க முடியாத இருதயம் நமக்கு, ஒரு சின்ன பழை செய்தவனை தூக்கிவிட முடியாத இருதயம் நமக்கு. ஐயா பிரியமானவர்களே, நீங்கள் சிந்திக்க பேசுகிறேன், நீங்கள் ஒரு மனிதன் தவறு செய்ததை நினைத்து அவனை பார்த்து அவன் அப்படி என்று நினைப்பதை விட, எப்படியாவது அவன் விழுந்த இடத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று உன் கையை கொடுத்து அவனை தூக்கி தேவன் சமூகத்தில் நிறுத்தினால் அதுவே நீ செய்யத்தக்க புத்தியில் ஒரு ஆராதனை. கைகளை கொடுப்பதே கிடையாது, வா பரவாயில்லை நடந்து விட்டதா, எழும்பு வா ஆலயத்துக்கு வா, பரவாயில்ல நடந்தது உண்மை, ஆனா கத்தர் மன்னிப்பார், வா. இல்ல நீ குடிச்சியாமே, நீ அங்க போனியாமே, நீ இங்க வந்தியாமே. விசுவாசிகளுக்கு கேட்டா பரவாயில்ல, ஊழிக்காரர்களும் சேர்ந்து இதே பாடிதான். ஏமன் முழுத்துல இந்த பாணிக்கு குறைவே கிடையாது. எழுப்புங்கள், விழுந்துட்டா ஒண்ணும் செய்யலாதப்பா, தெரியாம விழுந்துட்டா ஒண்ணும் செய்யலாது. தூக்கு இந்த காலியத்திலே வந்திருந்த நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? பரிசேயனுடைய ஜபமா, அல்லாவிட்டால் ஆயக்காரனுடைய ஜபமா? நான் உங்களை கேட்கவா, நான் உங்களை ஒரு கேள்வி என்று கேட்கவா, நாம் ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனைக்கு வருகிறோம், உங்களால் தைரியமாய் இந்த பரிசேயனுடைய ஜபத்தை செய்ய முடியுமா? என்னை உட்படுத்தி நான் பேசுகிறேன், இந்த பரிசேயன் ஜபம் பண்ணது போல ஜபம் பண்ண முடியுமா? அல்லாவிட்டால் இந்த ஆயக்காரனை போல, ஆண்டவரே கடந்த கிழமை முழுவதும் நான் நடக்க முடியாமல் நடந்தேன், ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கலாம், என்ன மன்னியும் ஆண்டவரே. தாவீது ராஜா சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குகிற வழி உண்டு சொல்லி என்னை ஆராயும், என்னை ஆராயும். எனக்கு தாவீது ராஜா உன்னதமான தேவ பிரசன்னத்தை ரசித்து ருசித்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் மாதிரி தேவ பிரசன்னத்தை ரசித்த ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. ஏன் அவன் தேவ பிரசன்னத்துக்கு கற்பனை பண்ணி எங்க தெரியுமா போனா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறது என்று சொன்னால் அதை புரிந்தவர்களுக்கு தெரியும் தாவீது ராஜா தேவ பிரசன்னத்தை எவ்வளவு தூரத்துக்கு கற்பனை பண்ணி ரசித்து ருசித்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் நாம் இந்த தேவ சமூகத்தில் நின்று நம்முடைய ஜெபம் எப்படி இன்றைக்கு இருக்கிறது சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய பிள்ளையானால் மன்னிக்க தெரிய வேண்டும். நான் புதிதான மனிதனை தரித்திருந்தால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உன்னையும் என்னையும் மன்னித்தது போல மன்னிக்க தெரிய வேண்டும். திரும்ப சொல்றேன், மன்னிப்பு கடினமானது, அதுல எந்த இதுவுமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த மன்னிப்பது அந்த 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 கட்டுக்குறையில என்ன சேர்க்காம இருக்கிறது நல்லது. நான் என்னை குறித்து பேசுகிறேன், மன்னிப்பு என்பது லேசானது கிடையாது. என்ன ஒருவர் செய்த மன்னிச்சிடுறேன், நீ செய்தது தவறுதான், பரவாயில்ல மன்னிக்கிறேன், எனக்கு மன்னிப்பது என்பது லேசானது கிடையாது. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையா, நான் தேவ மனிதனா, கிறிஸ்து என்னை நடத்துகிறாரா, சொப்பனமும் தரிசனமும் தீர்க்க தரிசனமும் வரங்களும் வல்லமைகளும் எனக்கு இருக்கிறதா? அப்படியானால் நான் யோசேப்பை போல மன்னித்து மாத்திரமல்ல அவன் அவங்களை ஆசீர்வதிச்சான். பஞ்ச காலத்துல சாப்பிட்டு புஷ்டியா இருப்பதற்கு அவனை ஆசீர்வதித்தான். அந்த இறுதி எனக்கு கிடைக்குமா? கிடையவே கிடையாது. மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு இருதயம் உள்ளவர்களாய் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். இல்லையோ வாழ்க்கையே வீண். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், மற்றவர்களை நல்லா இருக்க ஆசீர்வதி, நல்லா ஆசீர்வதி. உனக்கு இல்லையா கவலைப்படாதே, ஆசீர்வதி. உனக்கு இல்லையா ஆசீர்வதி, உன்னை விட மேலானது இருக்கட்டுக்கு ஆசீர்வதி. நீ பரலோகத்தில் நல்லா இருப்பாய், நல்லா இருப்பாய். அந்த இருதயம் உள்ளவர்கள் தான் தெய்வ பிள்ளைகள். ஆகையினாலே மூன்றாவது காரியம் இன்றைக்கு என்ன பார்த்தோம் எனில், முதலாவது புதிதான மனிதனை தரித்துக் கொள்ளவர்கள், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒருவருக்கொருவர் ஒருவரையொருவர் மன்னித்தது போல, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்த்தோம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கடைசி நாட்கள் என்ன சொல்லுகிறான், தன் சகோதரர் என் பக்கம் வாங்கன்னு சொல்லி இழுத்து அவர்களை ஆசீர்வதித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம், விளங்குறதா? மூன்றாவது இன்றைக்கு நாம் பார்த்தது என்னவெனில், நாம் விழுந்த இடத்துல இருந்து எழும்பி மனம் திரும்புகிற பொழுது தேவனங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அடுத்த பக்கத்தில் ஒரு பாரியம் பார்த்தோம் என்ன, மன்னி தேவன் மன்னித்தவர்களை நீ மன்னிக்க வேண்டும். தேவன் மன்னித்தவர்களை நீ மன்னிக்க. இந்த ரெண்டு சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இளையகுமாரனை பிதா மன்னித்து கட்டி அணைத்தார், வஸ்திரம் கொடுத்தார், மோதிரம் கொடுத்தார், பாதரட்சிகளை கொடுத்தார். மூத்த குமாரன் சொல்லிட்டான் சரி வரா. பரிசேயன் ஆயக்காரனுடைய சம்பவத்தில் ஆயக்காரனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், பரிசேயன் சரி அவ்வளவுதான், கர்த்தர் மன்னித்தார். இவனால முடியல, இவனால அந்த மனுஷனை மன்னிக்க முடியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த முறை இதை தொடர்ந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன நிலைமையில இருந்து விழுந்தோம் என்ற அந்த இடத்துல எழும்புங்கள். ஓடிட்டோம், அனதூரம் ஓடிட்டோம். விழுந்தது எங்க, 100 கிலோமீட்டருக்கு அங்கால. ஆனா இங்க நாங்க எங்க நிக்கிறோம், 100 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். அங்க போ, திரும்ப அந்த இடத்துக்கு திரும்பி போ. நீ எங்க விழுந்தா அங்கே எழும்பு, தேவ சமூகத்துல நில்லு, ஆண்டவரே என்ன மன்னியும், இப்படி பேசிட்டு இப்படி செய்துட்டு இது தவறுதான், இது நல்லதல்ல, எழும்பு அந்த இடத்துல. இல்லாம நீ ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன்னிடத்துல இருக்கிற அந்த விளக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன், அதுக்கு பிற்பாடு நான் ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன நிலைமையில இருந்து விழுந்தீர்கள் என்பதை சிந்தியுங்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்களா, நான் விசுவாசி என்று சொல்லுகிறீர்களா? உனக்கு தான் சொல்றேன், நீ மனம் திரும்ப வேண்டும். நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதில் எழும்பி நிக்க வேண்டும். நான் எத்தனை வருஷம், நீ எத்தனை வருஷமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ தேவ சமூகத்திலே நிக்க வேண்டிய விதத்தில் நின்றால் இன்று மரணமானாலும் தேவ சமூகத்தில் நாம் செல்ல முடியும். இல்லையோ, இல்லையோ, கர்த்தர் தான் இவைகளுக்கு நீதி நியாயம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பதாக மனம் திரும்புகிற ஒரு இருதயமாயும், மன்னிப்பு கேட்கிற ஒரு இருதயமாயும், தேவ சாயலை தரித்த ஒரு இருதயமாயும் இருந்தால் அது நலமாயிருக்கும். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிறங்கு. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த உருவேசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிறங்கு. இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிறங்கு.
என் தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வினாளுக்காய் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் சாயலில் உண்டாகி இந்த மன்னிப்பை குறித்து நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த பாடங்களிலே கட்டாவே, எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மாறுவதாக. ஆண்டவரே, நீங்கள் மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மற்றவருடைய காரியங்களை மன்னியாது இருக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கைகளிலே உள்ளங்கள் கட்டாவே ஏற்றதாக இல்லாமல் இருக்கிறது. பாரங்கள் நிறைந்திருக்கிறது, கவலைகள் கசப்புகள் நிறைந்திருக்கிறது. மற்றவர்களை மன்னித்து மறந்து விடங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அந்த யோசிப்பின் ஆவி நமக்கு உண்டானால் நலமாயிருக்குமே. என் தகப்பனே, அந்த புதிதான மனிதன் எங்களுடைய வாழ்வை ஆட்கொண்டால் நலமாயிருக்குமே. ஆண்டவரே, அந்த கெட்ட குமாரனை போல எங்கள் புத்தி தெளிந்து, ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி விழுந்த இடத்துக்கு திரும்பினால் நமக்கு நலமாயிருக்குமே. என் தகப்பனே, உடைய கரத்துக்குள்ளே சபையை ஒப்படைக்கிறோம், பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம், ஊழியர்களை ஒப்படைக்கிறோம், இந்த தேசத்தில் இருக்கிற சபைகளை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள, சரிப்படுத்திக் கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான் என்பது போல, ஆண்டவரே, இரக்கத்தை நாடுகிற நாட்கள் வருகிற பொழுது எங்களுக்கு மற்றவர்கள் இரங்கத்தக்கிறவையாய் கத்தாவே, இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு இடத்திலே பழியை எதிர்பார்க்காமல் இறங்க எங்கள் உள்ளம் இரக்கத்தின் ஆண்டவரே உள்ளமாய் மாறினால் நமக்கு நலமாயிருக்குமே. என் தகப்பனே, உடைய கரத்துக்குள்ளே நான் ஒப்படைக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ எழுந்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்பினால் அது உனக்கு நல்லது. மனம் திரும்பினால் அது உனக்கு ஆசீர்வாதம். மனம் திரும்பினால் அது உனக்கு சமாதானம். மனம் திரும்பினால் அது உனக்கு நல்லது. இல்லாவிட்டால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், விளக்கு தன்னை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவேன், வார்த்தைகளை எடுத்து விடுவேன், ஜீவநதியை எடுத்து விடுவேன், தேவனுடைய பிரகாசம் உள்ள வாழ்வை நான் எடுத்து விடுவேன். அதற்கு அங்காளே, உன் வாழ்வு இருட்டி ஒரு வாழ்வாய் மாறிவிடும். வழி தெரியாத ஒரு வாழ்வு, வழி இல்லாத ஒரு வாழ்வு. தேவன் உனக்குள்ளே இருக்க மாட்டார். இன்றைக்கு உனக்கு சபைக்கு நேரம் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். உடைய கரத்துக்குள்ளே கத்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை ஆண்டவரே உணர எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய கரத்துக்குள்ளே ஆண்டவரே சபையை ஒப்படைக்கிறோம், பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். வருகிற கிழமை முழுவதிலும் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் அவர் மத்திலே தங்குவதாக. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
God bless you.